نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب سربقهلم அகில உலகங்கள் அனைத்தையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கு சொந்தமானதாக சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது அருமை தோழர்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் ஏனைய எல்லா முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹ் சுப்ஹான ஜல்ல ஷானுஹு தஆலா மனிதன் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை இந்த மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா மார்க்கமாக ஆக்கியிருக்கிறார். இந்த தீனுல் இஸ்லாம் முன்வைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதுதான் நாங்கள் எதிர்பார்த்த மார்க்கம், இதுதான் சரியான மார்க்கம், இதுதான் நேரான மார்க்கம், எந்த கோணலும் இல்லாத மார்க்கம் என்று அங்குள்ளவர்களால் உடனடியாக அது வரவேற்கப்பட்டது கிடையாது. எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு சமூகத்திலும் இந்த இஸ்லாம் முன்வைக்கப்படுகின்ற பொழுது அந்த இஸ்லாத்திற்கு பயங்கரமான பலத்த எதிர்ப்புகளுக்கு மத்தியிலேதான் அந்த இஸ்லாம் தலை தூக்க ஆரம்பித்திருக்கிறது. இது நபி நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும், ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு மறுமை நாள் வரைக்கும் இந்த இஸ்லாத்தினுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அது முன்வைக்கப்பட்ட மாத்திரத்தில் பொன்மாலை போட்டு அதற்கு வரவேற்கப்படக்கூடிய எந்த ஒரு சமூகமும் அந்த இஸ்லாத்திற்கு இருக்கவில்லை. எனவேதான் இந்த இஸ்லாம் முன்வைக்கப்படக்கூடிய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்ப காலத்தில் மிக கடுமையான சொல்ல முடியாத பல துன்பங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அருமை தோழர்களும் கண்டிருக்கிறார்கள் என்பதும் நாங்கள் அறிந்த ஒரு உண்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை மக்காவின் மண்ணிலே முன்வைத்த பொழுது, இந்த இஸ்லாத்தை அவர்கள் முதலாவது எத்தி வைத்த பொழுது அவர்களது குடும்பத்திலே உள்ள அவரது சாச்சா என்ன செய்தார் என்றால், தன்னுடைய இரண்டு கரங்களாலும் மண்ணை அள்ளி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலே போட்ட சம்பவத்திலிருந்து அவர்கள் பல துன்பங்களை அந்த மக்காவின் மண்ணிலே அனுபவித்தார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை காபாவிலே தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் சுஜூதில் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் ஒட்டகத்தினுடைய குடல், மிக பாரமான ஒரு குடல் அவர்கள் மீது கொண்டு வந்து போடப்பட்டது. எந்த அளவுக்கென்றால் அவர்கள் தங்களுடைய தலையை தூக்க முடியாத அளவுக்கு அதனுடைய பாரம் இருந்தது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிலே தொழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலேயே அவர்களுடைய கழுத்து நெரிக்கப்பட்டது. குரைஷி காபிர்களிலே ஒருவன் வந்து தன்னுடைய துணியால் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கழுத்தை நெருக்கிய சம்பவங்கள் எல்லாம் நாங்கள் அல்லாஹின் தூதருடைய அந்த காலத்திலே காண்கிறோம். அதே போன்று இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே ஒரு காரணத்திற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு இருந்த அருமை தோழர்களும் அந்த குரைஷி காபிர்களால் பொருளாதார தடை விதிக்கப்பட்டு ஒரு மலையடிவாரத்திலே ஒதுக்கப்பட்டு சுமார் 3 வருடங்கள் அவர்கள் எந்த விதமான உதவிகளும் இல்லாமல் பொருளாதார தடையிலே வாடிய சம்பவங்களையும் நாங்கள் பார்க்கிறோம். இவர்கள்தான் இப்படி இருக்கிறார்கள் என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு ஒரு பகுதிக்காவது இந்த இஸ்லாத்தை நாங்கள் எடுத்து செல்லலாம் என்று தாயிஃப் மண்ணுக்கு சென்று அந்த இஸ்லாத்தை எட்டி வைத்த அந்த சந்தர்ப்பத்திலே கூட அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்களாலும் அதே போன்று பொல்லுகளாலும் பலவிதமான தாக்குதலுக்கு உள்ளாகி அவர்களுடைய இரத்தங்கள் ஓடக்கூடிய அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை முன்வைத்த சந்தர்ப்பங்களிலே பல எதிர்ப்புகளை சம்பவித்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் அவர்களுடைய தோழர்களும் அருமை தோழர்களும் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக பல துன்பங்களையும் துயரங்களையும் அவர்கள் அனுபவித்தார்கள். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து முறையிட்டார்கள், அல்லாஹின் தூதரே, இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக எத்தனையோ வகையான துன்பங்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், இந்த துன்பங்கள் எங்களை விட்டும் நீங்காதா என்று அல்லாஹின் தூதரிடத்திலே கேட்டபொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னைய சமூகத்திலே உள்ள விஷயங்களை சுட்டிக்காட்டினார். முன்னர் இஸ்லாம் முன்வைக்கப்பட்ட பொழுது அந்த இஸ்லாத்தை ஏற்ற அந்த தோழர்களுக்கு அவர்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வந்த நேரத்தில் எந்த அளவுக்கு என்றால் அவர்களை ஒரு பள்ளத்திலே போட்டு புதைக்கப்பட்டு அவர்களுடைய மேனியிலே இரும்பு சீப்புகளால் வாரப்படும், அந்த சீப்பின் கூறுகளெல்லாம் அவர்களுடைய மேனியிலே இருக்கக்கூடிய சதைகளையும் நரம்புகளையும் அதே போன்று எலும்புகளையும் கிழித்து கொண்டு வந்தாலும் அவர்களை அவர்களுடைய தீனை விட்டும் தடுக்க முடியாது, புரட்ட முடியாது என்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அருமை தோழர்களுக்கு முன்னர் நடந்த விஷயங்களை வைத்து தான் ஆறுதல் சொன்னார்களே ஒளி, அந்த நேரத்தில் அவர்களால் வேறு எந்த விதமான ஒரு உதவியும் பெற்றுக் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. இப்படி இஸ்லாத்தினுடைய மிக கடுமையான ஒரு கஷ்டமான ஒரு காலத்திலேதான் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்சாரி தோழர்களுடைய அந்த சந்திப்பு கிடைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்திலும் மக்கள் கூடக்கூடிய சந்தர்ப்பத்திலெல்லாம் அந்த மக்களிடத்திலே வந்து இந்த இஸ்லாத்தை போதித்தார்கள், சரியான இந்த இஸ்லாத்தை முன்வைத்தார்கள். அந்த நேரத்தில் குரைஷி காபிர்களால் கடுமையாக இவர்கள் ஒரு பைத்தியக்காரர் என்று சொல்லப்படுகின்ற அளவுக்கு அவர்கள் பிழையான ஒரு முத்திரை குத்தப்பட்டார்கள். அந்த நேரத்தில் ஒளிந்து ஒளிந்து மதீனா வாசிகளைச் சேர்ந்த அன்சாரி தோழர்களிலே ஒரு 12 பேர் வந்து அந்த இஸ்லாத்தை முதலாவது ஏற்றுக்கொண்டதுதான் அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அதே போன்ற அருமை தோழர்களுக்கும் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. சுமார் 10 அல்லது 13 வருடங்கள் கடுமையான கஷ்டங்களுக்கு மத்தியிலே இந்த இஸ்லாத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைத்தார்கள், அருமை தோழர்கள் இந்த இஸ்லாத்தை முன்வைத்தார்கள். அருமை தோழர்களுக்கு ஏற்பட்ட அந்த துன்பங்கள் தாங்க முடியாமல் ஒரு சில தோழர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபஷா நாட்டுக்கு கூட அனுப்பி வைக்கக்கூடிய அளவுக்கு அங்கு நிலைமை மோசமாக இருந்த அந்த சந்தர்ப்பங்களிலே இந்த அன்சாரி தோழர்கள் முதல் கட்டமாக இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுதான். அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அதே போன்று அருமை தோழர்களுடைய அந்த இஸ்லாமிய பிரச்சார பணியிலும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. எந்த அளவென்றால், ஒரு அகபா என்ற ஒரு பள்ளத்தாக்கிலே யாருக்கும் தெரியாமல், குறைஷி காஃபிர்களுக்கு கூட தெரியாமல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த அன்சாரி தோழர்கள் மதீனா வாசிகள் இந்த இஸ்லாத்தை தழுவிக்கொண்டார்கள். இந்த சம்பவத்தை சொல்லக்கூடிய காஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அதாவது ஷஹித்து மஅல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு லைலத்துல் அகபா அந்த அகபாவினுடைய இரவிலே சந்தித்துக் கொண்டேன். அந்த நேரத்திலே தான் நாங்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நாங்கள் பைஅத் செய்தோம். வமா உஹிப்பு அன்னலி ஃபீஹா மஷ்ஹத பத்ரின், அந்த சம்பவம் இருக்கிறதே, 12 தோழர்கள் இரவோடு இரவாக அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனிப்பட்ட முறையிலே சந்தித்து இஸ்லாத்திற்காக அவர்களை பையத் அவர்களிடத்திலே பையத் கொடுத்த அந்த சம்பவம் இருக்கிறதே, இந்த சம்பவத்திற்கு நேர் நிகரான எந்த ஒரு சம்பவத்தையும் என்னால் கூற முடியாது. அது பத்ர் யுத்தமாக இருந்தாலும் சரி என்று காஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஏன் அந்த அளவு அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பைஅத்தாக அமைந்தது? இஸ்லாத்திற்காக அந்த அருமை தோழர்கள் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்கள் பைஅத் செய்தார்கள். பைஅத்தை நிராகரிக்கக்கூடிய பல சமூகங்கள் இருக்கிறார்கள். அதற்கு எதிராக பல பிழையான கொள்கைகளை பிரச்சாரம் செய்யக்கூடிய பலர் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பைஅத் என்பது இஸ்லாத்திற்கானது. இந்த ஸஹீஹுல் புகாரியிலே காஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே செய்த அந்த பைஅத்தை நுபுவத்துக்கான பைஅத் என்றோ அல்லது ஹிலாஃபத்திற்கான பைஅத் என்றோ அவர்கள் அடையாளப்படுத்தவில்லை. அதனை அவர்கள் எப்படி அடையாளப்படுத்துகிறார்கள் என்றால், தவாஸக்னா அலல் இஸ்லாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காகத்தான் நாங்கள் அந்த உடன்படிக்கையை செய்தோம் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். இப்படி 12 தோழர்கள் முதலாவது கட்டத்திலும் அதே போன்று அதற்கு பிறகு அவர்களுடைய பிரச்சாரத்தின் காரணமாக சுமார் 70 தோழர்கள் மதீனாவிலே இன்னும் அதிகரித்து இரண்டாவது கட்டத்திலும் அதே அகபா என்ற இடத்தில் அது ஒரு நடு இரவிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இரண்டாவது கூட்டம் வந்தும் பைஅத்தை செய்து இந்த இஸ்லாத்தை தழுவிக்கொண்டார். இவர்களுடைய இந்த இஸ்லாத்திற்கு பிறகுதான், இவர்கள் இஸ்லாத்தை தழுவியதன் பிறகுதான் இஸ்லாத்தை பொறுத்தவரையில், அதே போன்று அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில், அருமை தோழர்களை பொறுத்தவரையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. அதைத்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், لقد تاب الله على النبي والمهاجرين والانصار. الله تعالى நபி மீதும் அதே போன்று முஹாஜிர்கள் மீதும் அதே போன்று அன்சாரிகள் மீதும் அல்லாஹு தஆலா அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான். அந்த அன்சாரிகளை பொறுத்தவரையிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், الذين تبعوه في ساعه العسره, மிக கடினமான ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்கள் இந்த இஸ்லாத்தை தழுவிக் கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சில சமூகத்தினுடைய உள்ளங்கள் எல்லாம் சாய்ந்த நேரத்தில், தடைவடைந்த ஒரு நேரத்திலே, அவர்களுக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சந்தர்ப்பம் அமைந்த அந்த சந்தர்ப்பத்திலேதான் இந்த அருமை தோழர்கள் அன்சாரி தோழர்கள் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதற்கு அவர்கள் தயாராகிறார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு தஆலா அவர்களுடைய தௌபாக்களை ஏற்றுக்கொள்கிறான், இன்னஹு பிஹிம் ரவூஃபுர் ரஹீம், நிச்சயமாக அவர்களுடைய விஷயத்திலே அல்லாஹு தஆலா இரக்கம் காட்டக்கூடியவனாகவும் அருள் செய்யக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இந்த தோழர்கள் அன்சாரிகள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பிறகு அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே படக்கூடிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவர்களால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. உடனே அவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவை எடுக்கிறார்கள். நாங்கள் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு மக்காவிலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அதே போன்று அவர்களோடு இந்த இஸ்லாத்தை ஏற்ற தோழர்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை மீட்டு எடுத்து வந்து எங்களுடைய ஊரிலே அவர்களுக்கு புகலிடம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே முடிவெடுத்து அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த செய்தியை சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் கூட அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைமை மிக பயங்கரமான ஒரு நிலைமையாக இருந்தது. காரணம், எல்லா வகைகளிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு குறைஷிகள் முயற்சி செய்துவிட்டு கடைசி கட்டமாக ஒவ்வொரு கோத்திரத்திலும் மிக பலமான ஒரு வாலிபரை எடுத்து எல்லா கோத்திரத்திலும் அந்த பழி போய் சேர வேண்டும், ஒரு தனிப்பட்ட ஒரு கோத்திரத்திலே இவரை கொன்று விட்டார்கள் என்ற ஒரு பழி போய் சேரக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு கோத்திரத்தை சார்ந்தவர்களிலும் ஒரு வாலிபரை எடுத்து அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டை எல்லா வாலிபர்களும் இரவோடு இரவாக முற்றுகையிட்ட அந்த சந்தர்ப்பத்திலேதான் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு அவர்களுடைய தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இஸ்லாத்திற்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இந்த காலத்திற்கு பிறகுதான் இஸ்லாத்திற்காக மதீனாவுக்கு அந்த அன்சாரி தோழர்கள் வாழக்கூடிய அந்த இடத்திற்கு அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே போன்று அவர்களுடைய தோழர்களும் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்ததன் பிறகுதான் இந்த இஸ்லாத்திற்கு ஒரு மறுமலர்ச்சி ஆரம்பிக்கிறது. காரணம், அந்த அன்சாரி தோழர்களுடைய ஒத்துழைப்புகளும் அவர்களுடைய பங்களிப்புகளும் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் கட்டுப்பட்ட விதங்களும் மதீனாவிலே பெரும் பெரும் கோத்திரங்களுடைய தலைவர்களாக அவர்கள் இருந்தாலும் மதீனாவினுடைய ஆட்சி அதிகாரம் அவர்களுடைய கையிலே இருந்தாலும் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து அதே போன்று அவர்களோடு இருந்த அந்த அருமை தோழர்களை அழைத்து அவர்களை தலைவராக ஆக்கி அந்த தலைவருக்கு முற்றுமுழுதாக 100% கட்டுப்பட்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்திலும் 100% அவர்கள் உதவி செய்ததன் காரணமாகத்தான் இந்த இஸ்லாத்திற்கு ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டதே ஒழிய அந்த அருமை தோழர்களுடைய ஒத்துழைப்பின் காரணமாகத்தான் இந்த இஸ்லாம் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி அடைய ஆரம்பித்ததை ஒழிய அதற்கு முன்னர் கிடையாது. அவர்கள் அந்த அளவு சிரமப்பட்டார்கள். எப்பொழுது அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து புறப்பட்டு வருவார்கள் என்பதை அவர்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் அவர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹின் தூதர் வர வேண்டும், அவர்கள் இருக்க வேண்டும், மதீனாவிலே அவர்களுக்கு நாங்கள் புகலிடம் கொடுக்க வேண்டும், அதே போன்று முஸ்லீம்கள் வர வேண்டும், எங்களுடைய பகுதிகளிலே அவர்கள் எங்களுடைய வீடுகளிலே தங்கி இருக்க வேண்டும், அவர்களுக்கு எங்களுடைய சொத்துகளிலே நாங்கள் பங்கு கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு நாங்கள் விருந்து கொடுக்க வேண்டும், இந்த இஸ்லாம் வளர்வதற்கு எங்களால் என்ன ஒத்துழைப்பு செய்ய முடியுமோ அந்த ஒத்துழைப்புகளை நாங்கள் வழங்க வேண்டும் என்ற ஆணித்தரமான ஒரு சிந்தனையோடு எந்த விதமான உலக லாபங்களும் இல்லாமல் அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். ஏன், எதற்காக? அல்லாஹினுடைய ஒரு திருப்தியை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இந்த இஸ்லாம் வருவதற்கு முன்னால் தன்னிறைவு அடைந்த ஒரு சமுதாயமாக அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கென்று ஒரு கோத்திரம், அவர்களுக்கென்று ஒரு கலாச்சாரம், அவர்களுக்கென்று ஒரு கட்டுப்பாடு, ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு தலைவர், அவர்கள் தங்களுடைய கோத்திரத்தை வைத்து வழிநடாத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு காலத்திலேதான் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் உள்வாங்கி அதே போன்று அவர்களோடு சிரமங்களுக்கு உள்ளான தன்னுடைய உடலிலே உடுத்துவதற்கு உடுத்தியிருக்கக்கூடிய அந்த ஆடையை தவிர வேறு எந்த விதமான மூலாதாரமும் இல்லாத அந்த அருமை தோழர்களை தங்களுடைய வீடுகளிலே தங்க வைத்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்ய ஆரம்பித்தார். இந்த ஒத்துழைப்பும் இந்த சகோதரத்துவமும் அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தூரத்து பிரதேசத்து மனிதராக இருந்தாலும் மக்காவிலே பிறந்த ஒரு மனிதராக இருந்தாலும் மதீனாவிலே அவர்கள் வந்து ஒரு ஆட்சியை நிறுவுவதற்கு மதீனாவிலே வந்து அவர்கள் தங்களுடைய தலைவராக ஆக்கிக் கொள்வதற்கு, அவர்களுக்கு கட்டுப்படுவதற்கு அவர்கள் முன் வந்தார்கள். எந்த விதமான ஊர் பிரச்சனையோ, எந்த விதமான சாதி பிரச்சனைகளோ, எந்த விதமான குல பிரச்சனைகளோ அவர்கள் முன்வைக்காமல் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அதே போன்ற அருமை தோழர்கள் முஹாஜிர்களையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் சகோதரர்களாக இருந்த அந்த காரணத்தினால் தான் இஸ்லாத்திற்கு ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டது. அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாத்தை உலகத்தின் நாலா பக்கங்களுக்கும் கொண்டு செல்வதற்கு இவர்களுடைய இரத்தங்கள் தான் காரணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد مهاجرين என்ற இஸ்லாத்திற்காக வேண்டி தங்களுடைய குடும்பம், தங்களுடைய கோத்திரம், தங்களுடைய பிறந்த ஊர், தங்களுடைய சொத்து செல்வங்களையெல்லாம் தியாகம் செய்து வந்த அந்த முஹாஜிர்களுக்கும், அதே போன்று மதீனாவிலே இருந்த அந்த அன்சாரிகளுக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்பாக ஒரு சகோதரரை நியமித்து அவர்களை சகோதரர்களாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கி வைத்தார்கள். இந்த சகோதரத்துவத்தை அவர்கள் எப்படி பேணினார்கள், எப்படி அவர்கள் பாதுகாத்தார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடு கடந்த ஊர் கடந்த ஒரு மனிதரை சகோதரராக ஆக்கினாலும் அந்த சகோதரத்துவத்திற்காக எந்த அளவு அவர்கள் விட்டுக் கொடுப்புக்கு தயாரானார்கள் என்ற ஒரு விஷயத்தை காட்டக்கூடிய ஒரு ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே 2049 இலக்கத்திலே நாங்கள் பார்க்கலாம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கதிமா அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அல் மதீனா, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்ற நபி தோழர் மதீனாவுக்கு வந்தார்கள் ஹிஜ்ரத் செய்து. ஃபாஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைனஹு வ பைன ஸஅத் பின் ரபி அல் அன்சாரி, அன்சாரி தோழரான ஸஅத் பின் ரபி என்ற நபி தோழருக்கும் அதே போன்று முஹாஜிர் தோழராகிய அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையிலே சகோதரத்துவத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். வகான ஸஅத் தாகினன், இந்த ஸஅத் இப்னு ரபி என்ற நபித்தோழர் ஒரு வசதி படைத்த ஒரு நபித்தோழராக இருந்தார்கள். வகால லி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரராக ஆக்கி அந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், தஆலா உக்ஸிமு கமாலி நிஸ்ஃபைன், இதோ வாருங்கள் தோழரே, என்னுடைய சொத்துக்கள் நிறைய இருக்கின்றன, அந்த சொத்துக்களை நான் இரண்டாக பிரிக்கிறேன், இரண்டாக பிரித்து அதனுடைய ஒரு பகுதியை உங்களுக்கு நான் தந்துவிடுகிறேன், ஒரு பகுதியை நான் வைத்துக் கொள்கிறேன். அதே போன்று எனக்கு இரண்டு மனைவியர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய ஒரு மனைவியை நான் தலாக் செய்து விடுகிறேன், அவர்களிலே நீங்கள் யாரை காட்டுகிறீர்களோ அவர்களை நான் தலாக் விட்டு விடுகிறேன், அவர்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று அந்த அருமை தோழர் ஸஅத் இப்னு ரபி அன்சாரி என்ற அந்த அன்சாரி தோழர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார். அதாவது சாதாரண ஒரு சொத்தில்லை அவரிடத்திலே, அதிகமான சொத்துக்கள் இருந்தன. அப்படி சொத்துக்கள் இருந்தும் அந்த சொத்துக்களின் அரைவாசியை இந்த தோழமைக்காக, இந்த சகோதரத்துவத்திற்காக கொடுப்பதற்கு முன்வைந்தார். இதனை கேட்ட அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அருமை தோழரே, அல்லாஹு தஆலா உங்களுடைய சொத்துக்களிலும் உங்களுடைய குடும்பத்திலும் அல்லாஹ் பரக்கத்து செய்ய வேண்டும், அப்படி எனக்கு வேண்டாம், உங்களுடைய சந்தையை நீங்கள் காட்டுங்கள், உங்களுடைய வியாபார தளத்தை நீங்கள் காட்டுங்கள், நான் அங்கு சென்று எதையாவது வியாபாரம் செய்து நான் பிழைத்துக் கொள்கிறேன் என்று அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன செய்திகளை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் அந்த அருமை தோழர்கள் அவர்கள் ஒரு ஊர்வாசிகளாக இருந்தாலும் வெளியிலே இருந்து வந்த அந்த சகோதரர்களுக்கு அவர்கள் கொடுத்த அந்த சகோதரத்துவ பண்பு இருக்கிறதே, அந்த தன்மை இருக்கிறதே அதனை மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது. அதே போன்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவிலே வைத்து பஹ்ரைனிலிருந்து ஒரு சில சொத்துக்கள் வந்திருந்தன. எனவே அன்சாரி தோழர்கள் நிறைய செலவழிக்கிறார்கள், முஹாஜிர்களுக்காக வேண்டி நிறைய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி அவர்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இதனை பங்கு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடினார்கள். எனவே அவர்களை அழைத்து அன்சாரி தோழர்களே, ஏதோ பஹ்ரைனில் இருந்து சில சொத்துக்கள் வந்திருக்கின்றன, இவைகளை உங்களுக்கு நான் பங்கு வைக்கப் போகிறேன் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த அன்சாரி தோழர்கள் சொன்ன விடயம் என்னவென்றால், அல்லாஹ்வின் தூதரே, எங்களுடைய தோழர்கள் முஹாஜிர் தோழர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள், பல கஷ்டங்களுக்கு மத்தியிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் எவ்வளவுதான் செலவு செய்தாலும் அவர்களுக்கு நீங்கள் அந்த பங்கிலிருந்து கொடுக்கும் வரைக்கும் எங்களுக்கு அதிலிருந்து ஒன்றுமே வேண்டாம் அல்லாஹ்வின் தூதரே என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவர்கள் சொல்லி அனுப்பிய அந்த செய்திகளை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். ஒருமுறை முஹாஜிர் தோழர்கள் வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு சிறந்த ஒரு மக்களை நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் எப்படியானவர்கள் என்றால், இதுவரைக்கும் விருந்து பிரசாரம் செய்வதிலும் அதே போன்று தங்குமிடம் அளிப்பதிலும் அல்லாஹனுடைய தீனுடைய விஷயத்திலே செலவழிப்பதிலும் அதற்காக முன்னுரிமை கொடுப்பதிலும் இப்படியான ஒரு தோழர்களை நாங்கள் பார்க்கவில்லை, அவ்வளவு அந்த தோழர்கள் சிரமப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், நிலைமையை பார்க்கின்ற பொழுது எல்லா கூலிகளையும் அவர்கள் அடித்துக் கொண்டு சென்று விடுவார்கள் என்று நாங்கள் பயப்படுகிறோம் அல்லாஹ்வின் தூதரே என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த முஹாஜிர் தோழர்கள் வந்து சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் சிரமப்படுகிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும், நீங்கள் அவர்களுக்காக துஆ செய்யுங்கள், அவர்கள் மென்மேலும் இந்த அல்லாஹ்னுடைய இந்த தீனிலே அவர்கள் வளர வேண்டும் என்பதற்காக, அதே போன்று அவர்களுடைய இந்த இஸ்லாத்திலே அவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக, இன்னும் எத்தனையோ விஷயங்களுக்காக நீங்கள் அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், அதே போன்று அவர்கள் இல்லாத சந்தர்ப்பங்களிலே அவர்களை பாராட்டி நீங்கள் பேசிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பிய அந்த செய்தி திருமிதி என்ற கிரந்தத்திலே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி அவர்களுடைய காலத்திலே அந்த அன்சாரி தோழர்கள் உதவியாளர்கள் என்று விசேஷமாக அழைக்கப்பட்ட அந்த தோழர்களுடைய முழுமையான ஒத்துழைப்பினாலும் அந்த சகோதரத்துவத்தினாலும் அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையாக கட்டுப்பாடு விஷயத்திலே அவர்கள் ஊர் வேறு பெற்றிருந்தாலும் அவர்கள் ஒத்துழைத்ததன் காரணத்தினால் எந்த அளவு ஒத்துழைத்தார்கள் என்றால், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு கடலை காட்டி அந்த கடலிலே நீங்கள் மூழ்குங்கள் என்று சொன்னால் கூட அதை நாங்கள் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்க மாட்டோம், உங்களுடைய கட்டளைக்கு நாங்கள் ஒத்துழைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதரே, யமனிடத்திலே ஒரு பாலைவன பிரதேசம் இருக்கிறது, அந்த பிரதேசத்திற்கு கடும் சுடுமணலிலும் நீங்கள் நடந்து செல்லுங்கள் என்று கட்டளையிட்டால் கூட அதனை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நம்பிக்கையேற்றக்கூடிய அந்த வார்த்தைகளை கதைத்து அதற்கு முழுமையாக ஒத்துழைத்து இந்த இஸ்லாம் வளர்வதற்கும் அது மென்மேலும் அது பல கிளைகளை பல நாடுகளுக்கு கொண்டு செல்வதற்கும் அவர்கள் அடிப்படை காரணமாக இருந்தார்கள். அந்த உதவியாளர்கள் இந்த இஸ்லாத்திற்கு இருக்கும் வரைக்கும், இந்த இஸ்லாத்தை பொறுத்தவரையில் எந்த முனாஃபிக்குகள் ஒன்று சேர்ந்தாலும் எந்த முருத்ததுகள் ஒன்று சேர்ந்தாலும் முனாஃபிக்குகளும் முருத்ததுகளும் கூட்டு சேர்ந்தாலும் இந்த இஸ்லாத்தை அழிக்க முடியாது, அதற்கு எந்த ஒரு தீங்கும் இழைக்க முடியாது. அப்படிப்பட்ட உதவியாளர்கள் இந்த இஸ்லாத்துக்கு தேவை. அப்படியான உதவியாளர்கள் இருக்கும் வரைக்கும் இந்த இஸ்லாம் மென்மேலும் பல கிளைகளை அது விடுவதற்கு, அது நல்ல வளர்ச்சி அடைவதற்கு, எல்லா காலங்களிலும் முடிந்தவரை எங்களுடைய உயிர் இருக்கும் வரைக்கும் இந்த இஸ்லாத்தை நாங்கள் கொண்டு செல்வதற்கு எங்களுடைய ஒத்துழைப்புகளும் அந்த சகோதரத்துவமும் தலைமைத்துவ கட்டுப்பாடும் இருக்கும் வரைக்கும் எவர்களாலும் எங்களை அசைக்க கூட முடியாது. அது அல்லாஹ்வினுடைய உத்தரவாதம் இருக்கிறது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த துஆ பிரார்த்தனை இருக்கிறது, அதன் அடிப்படையிலே யாரும் எதுவும் செய்ய முடியாது. எனவே அப்படிப்பட்ட தூய்மையான இந்த இஸ்லாத்தை நாங்கள் சுமந்திருக்கிறோம், இதற்கான உதவியாளர்களாக நாங்கள் இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
எங்களால் இந்த இஸ்லாத்திற்கு என்ன செய்ய முடியும், எதனை நான் செய்யலாம், எதனை நான் அர்ப்பணிக்கலாம், எந்த வகையிலே என்னுடைய உதவி இந்த இஸ்லாத்திற்கு போய் சேர வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனைகளும் ஒரு அங்கலாய்ப்பும் ஒவ்வொரு சகோதரருக்கும் மத்தியில் இருக்கும் வரைக்கும் இந்த இஸ்லாத்தை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹு தஆலா அந்த முஸ்லீம்களுடைய உதவியினால் அந்த அன்சாரி தோழர்களை வைத்து அன்று அந்த இஸ்லாத்தை வைத்து அல்லாஹு தஆலா எப்படி உறுதிப்படுத்தினானோ அதே போன்று எங்களுடைய இந்த சகோதரத்துவத்தினால் இந்த உதவியினால் இந்த இஸ்லாம் மென்மேலும் வளர்வதற்கும் அது நல்ல முறையிலே பிரஸ்தாபிக்கப்படுவதற்கும் அதற்கு எதிரான சதி வலைகளை எல்லாம் அடித்து நொறுக்குவதற்கும் நிச்சயமாக நாங்கள் முயற்சி செய்தால் முடியும். அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தையும் அந்த சகோதரத்துவத்தையும் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவானாக. வாக்கோலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ். الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இப்போ ஜும்மாவில் நாங்கள் இந்த இஸ்லாம் முன்வைக்கப்படக்கூடிய அந்த காலத்தில் வரக்கூடிய அந்த எதிர்ப்புகள், அந்த எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய அந்த சக்தி முஸ்லீம்களில் இருந்து அது உருவாகணும். அப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய காலத்திலையும் உருவாகிச்சது. அதே மாதிரி தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலம், இதுக்கு முன்னுக்கு வந்த நபிமார்களுடைய காலம், எல்லாத்திலையும் வந்து இந்த முஸ்லீம்கள் சரியாக அவங்களுக்கு மத்தியில் சரியான ஒற்றுமை, சகோதரத்துவம், ஒத்துழைப்பு இதுகள் இருந்தால் தான் அந்த இஸ்லாத்தை மென்மேலும் நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு செல்வதற்கு அது ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கு. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, கூனு அன்சார் அல்லாஹ், நீங்கள் அல்லாஹினுடைய உதவியாளர்களாக ஆகிவிடுங்கள். கமா கால ஈஸா இப்னு மரியம், எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் லில் ஹவாரியீன் ஹவாரியின்களை பார்த்து கேட்டார்களோ, மன் அன்சாரி இலல்லாஹ், அல்லாஹுக்காக எனக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். قال الحواريون அதற்கு ஹவாரியூன்கள் சொன்னார்கள், நஹ்னு அன்சாருல்லாஹ், நாங்கள் அல்லாஹுக்காக உதவி செய்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் சொல்லி அல்லாஹு தஆலா சூரத்து ஸஃப்ஃபின் மத்தியாயத்தில் 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் நடந்த அந்த விஷயத்தை அல்லாஹ் எங்களுக்கு ஒரு உதாரணமாக காட்டி, விசுவாசிகளே, நீங்களும் அல்லாஹினுடைய அல்லாஹுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த உதவியாளர்களாக மாறியிருங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். இப்ப அல்லாஹுக்கு உதவி செய்யறதுண்டா என்ன? அல்லாஹ் எங்கிட்ட நேரடியா வருவானா? ஏதாவது கேட்டு எனக்கு தேவை, என்னோட மார்க்கத்துக்கு தேவைன்னு அல்லாஹு தஆலா வருவானா? இல்லை, அப்படி அல்லாஹு தஆலா வாரதில்லை. இப்போ ஒரு கஷ்டப்பட்டவருக்கு உதவி செய்யறது, வறுமையால வாடக்கூடிய ஒரு சகோதரருக்கு உதவி செய்யறது, அதே மாதிரி அல்லாஹுடைய தீனுக்கு அந்தந்த சந்தர்ப்பத்திலே என்ன என்ன தேவைன்னு பார்த்து உதவி செய்யறது, இதுதான் வந்து அல்லாஹுக்கு செய்யக்கூடிய அந்த உதவி. ஏன்னு சொன்னா அல்லாஹு தஆலா மறுமையினால ஒரு அடியானை பார்த்து கேட்பான், நான் பசித்திருந்த வேளையில உங்கள்கிட்ட வந்த நீங்க எனக்கு சாப்பாடு தர இல்லை, நான் தாகிச்சிருந்தேன் அந்த நேரத்தில் நீங்க எனக்கு அதாவது நீர் புகட்ட இல்லை, உன நீர் தர இல்லை, அதே மாதிரி நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன் அந்த நேரத்தில் நீங்க வந்து என்ன பார்க்க இல்லை, நோய் விசாரிக்க இல்லை, அப்படின்னு அல்லாஹு தாலா அந்த அடியானை பார்த்து கேட்பான். அல்லாஹ் அந்த அடியான் சொல்வார், அல்லாஹ்டையா அல்லாஹ், நீ பசிச்சிருந்தியா, நீ தாகித்திருந்தியா, உனக்கு நோய் வந்ததா, எப்படி அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார். அல்லாஹு தாலா ஒரு விஷயத்தை சொல்லுவான், இப்படி பசித்திருந்த ஒரு மனிதர் அவர் உன்னிடத்தில் வந்து உதவி கேட்டார், அதே மாதிரி தாகித்திருந்த மனிதர் உன்னிடத்தில் உதவி கேட்டார், ஒரு நோயாளி உன்னிடத்தில் உதவி கேட்டார், அதையெல்லாம் நீ மறுத்துட்டா, எந்த கணக்கும் எடுக்க இல்லை, அது நீ எனக்கு உதவி செய்ய இல்லை, இந்த அல்லாஹு தாலா சொல்லுவதாக அந்த ஹதீஸில் நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி தான் அல்லாஹனுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுக்கு உதவி செய்கிறதுண்டா, அவனுக்கு கடன் கொடுக்கிறதாக இருந்தால் வந்து அல்லாஹனுடைய தீன் விஷயத்திலும், அதே போல் அந்த தீனில் இருக்கக்கூடிய அந்த சகோதரர்கள் விஷயத்திலும் கவனம் செலுத்தி அந்தந்த நேரத்தில் அந்த சகோதரர்களுக்கு என்ன ஒத்துழைப்பு எங்களால் கொடுக்க இயலுமோ, அதே போல் அந்த தீனுக்கு எங்களால் என்ன ஒத்துழைப்பு கொடுக்க இயலுமோ, அந்த ஒத்துழைப்பு கொடுத்து அந்த தீனுக்கு உதவி செய்யும். அது காலத்துக்கு காலம் அந்த உதவியினுடைய தேவை, அதனுடைய அமைப்பு, அதனுடைய வித்தியாசங்கள் அது வேறுபடலாம். ஆனால் எப்படியோ ஒரு மனிதனை பொறுத்தவரை நான் இந்த தீனுக்கு உதவி செய்யணும், இதுக்கு நான் பாடுபடணும், அல்லாஹுக்காக வேண்டி நான் செலவு செய்யணும் என்ற ஒரு விஷயத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். ஏன், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீங்கள் அல்லாஹுக்கு உதவி செய்யும் வரைக்கும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான். அது மட்டுமல்ல, வயுஸப்பித் அக்தாமகும், உங்களுடைய கால் பாதங்களையும் அல்லாஹு தஆலா உறுதியாக்கி வைப்பான். இந்த அல்லாஹு தஆலா இந்த விஷயத்தை சொல்றான். என்ன, விசுவாசிகளை பார்த்து தான் அல்லாஹ் கேட்கணும், வேற காபிர்களுக்கு அல்லாஹு தஆலா கேட்க மாட்டான், அவனுடைய இது அல்லாஹுக்கு தேவைப்படாது. அல்லாஹு தஆலா விசுவாசிகளுக்கு தான் அந்த உரிமையோடு அல்லாஹு தஆலா கேட்கிறான். ஏன், விசுவாசிகள் என்ன ஒப்பந்தத்தில் இந்த இஸ்லாத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க அதையும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்றான். இன்ன அல்லாஹ் அஷ்டரா பில் முஃமினீன அன்ஃபுஸஹும் வஅம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னா, விசுவாசிகளிடமிருந்து அல்லாஹு தஆலா அவர்களுடைய உயிர், அது மாதிரி அவர்களுடைய சொத்துக்களை அல்லாஹு தஆலா வாங்கிட்டான். என்ன ஒப்பந்தம், உங்களுக்கு சொர்க்கம் நான் தாரேன், நீங்க உங்களோட உயிர்களை தேவைப்பட்ட தந்துடணும், அதே மாதிரி உங்களுக்கு எனக்கு தேவைப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களுடைய சொத்துக்களையும் தர வேண்டும் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அல்லாஹு தஆலா விசுவாசிகளிடத்தில் இந்த ஒப்பந்தத்தை செய்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப அந்த உரிமையில் அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன, விசுவாசிகளே, இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீங்கள் அல்லாஹுக்கு உதவி செய்தான் அடுத்தது அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்யும், அல்லாஹ் சும்மா விட மாட்டான். அதே மாதிரி வயுசப்பித் அக்தாமக்கும், இத்தனையே பேர்ற கால்கள் சருகிறத்தை நாங்கள் பார்க்கணும். இஸ்லாம் ஆரம்பித்த காலங்களில் இருந்து இதுவரைக்கும் சருகனங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, சருகக்கூடியவங்க இருக்கிறாங்க, அவங்க இருப்பாங்க, அது இஸ்லாத்துடைய ஒரு நிலைமை. அப்போ இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா சொல்ற வாக்குறுதி என்ன, நீங்கள் தொடர்ந்து அல்லாஹுடைய தீனுக்கு நீங்கள் வந்து அர்ப்பணித்தால், அதுக்கு நீங்கள் உதவி செய்து கொண்டிருந்தால், அல்லாஹுக்கான அந்த உதவி உங்களுடைய தொடருமாக இருந்தால், ஒன்றும் அல்லாஹுடைய உதவி உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கும், அடுத்தது உங்களுடைய கால் பாதங்களை நாம் உறுதிப்படுத்துவோம், இந்த சத்தியத்தில் உறுதியாக இருக்கணும். இப்படியான ஒரு ஒரு விஷயம் இந்த தீனுக்காக அர்ப்பணிக்கிறதுல, அதுக்காக உதவி செய்கிற விஷயத்தில் இருக்குது. இதை வந்து நாங்கள் இந்த தீனுக்கு உதவி செய்கிற விஷயத்தை இந்த உலகத்தில் நாங்கள் எதுவும் எதிர்பார்க்க இயலாது. ஒரு ஆள் ஆரம்பத்தில் எவ்வளவோ சிரமப்பட்டிருப்பார், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், ஆனால் பின்னால் அவருக்கு எந்த விதமான ஒரு முன்னுரிமையும் வழங்கப்படாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அதுக்காக வேண்டி என்ன தள்ளிட்டாங்க, நான் எவ்வளவோ சிரமப்பட்டால், எவ்வளவோ தியாகம் செஞ்சால், என்ன தவிர மற்றவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு ஒரு விசுவாசி வரக்கூடாது. ஏன், அந்த விசுவாசி செய்யக்கூடிய அந்த விஷயம் அல்லாஹுக்கானது, அல்லாத கூலி எதிர்பார்த்திருக்கக்கூடியது, அல்லாஹு தஆலாவுடைய கூலி மிக பூரணமாக கிடைக்கக்கூடியது. வைன்னமா துவப்பவன உஜூரக்கும் யோமல் கியாமா, அது மறுமை நாளிலே தான் பூரணமாக கிடைக்கும். அப்ப அந்த கூலியை நாங்கள் பூரணமாக அடைஞ்சு கொள்ளணும்னு சொன்னா, இந்த உலகத்தில் நாங்கள் அதை எதிர்பார்க்கல. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு சிரமப்பட்டு யுத்தங்களுக்காக பாடுபட்ட அந்த அன்சாரி தோழர்களை பார்த்து என்ன சொன்னாங்க, பிற்காலத்தில் உங்களை விட மற்றவர்கள் முன்னுரிமைப்படுத்தப்படலாம், பல விஷயங்கள்ல உங்களை புறந்தள்ளி போட்டு நீங்க எவ்வளவு பாடுபட்டிருக்கீங்க, எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறீங்க, உங்களோட வாள்கள் தான் இரத்தம் ஓட்டியது, உங்களுடைய ஒத்துழைப்பிலே தான் இந்த இஸ்லாம் மேலோங்கினாலும் பிற்காலத்திலே உங்களை விட மற்றவர்களை முன்னுரிமைப்படுத்தப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். அன்சாரி தோழர்களை பார்த்து சொன்னாங்க. அப்ப அந்த நேரத்துல நீங்க பொறுமையாக இருங்க, அதை கணக்கெடுக்காதீங்க, மறுமை நாளில் என்னை அந்த ஹவுலுல் கௌசரன் அந்த நீர் தடாகத்துல சந்திக்கும் வரைக்கும் நீங்க பொறுமையாக இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ உண்மையான அல்லாஹ்வுடைய தீனின் விஷயத்துல தூய்மையான முறையில் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு விசுவாசியை பொறுத்த வரையில, அதற்காக பங்களிப்பு செலுத்தக்கூடிய விசுவாசியை பொறுத்த வரையில இந்த உலகத்தில் அவர் எந்த ஒன்றையும் எதிர்பார்க்க தேவையில்லை. இப்ப பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய காலத்துல வந்து அப்ப அன்சாரி தோழர்கள் சிரமப்பட்டாங்க. கடைசி காலத்தில் இஸ்லாம் மேலோங்கி மக்கா வெற்றிக்கு பிறகு ஹுனைன் யுத்தம் எல்லாம் நடந்து அதுல நிறைய கனிமத்து பொருள்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய கைக்கு வந்து, அப்ப அந்த கனிமத்து பொருள்களை எல்லாம் எடுத்து என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னா, அதாவது அப்பொழுது புதுசா இஸ்லாத்துக்கு வந்த குறைஷிகள்ல உள்ள அவங்களோட கோத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்ப சும்மா சாதாரணமா கொடுக்கல, ஒவ்வொரு ஆளுக்கும் 100 ஒட்டகம், 100 அது இதுன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அள்ளி கொடுத்தாங்க. இது வந்து ஒரு சில விளக்கம் இல்லாத அன்சாரி தோழர்களுக்கு ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்திச்சு. எப்படி சொன்னாங்க, நாங்கள்லாம் போராடுறது, நாங்கள்லாம் சண்டை பிடிக்கிறது, நாங்க தான் யுத்தம் புரியறது, அதாவது எங்கட வாள்கள் தான் இரத்தம் ஓட்டணும், ஒரு கஷ்டமான ஒரு நிலைமைன்னா எங்கட உதவி தான் வேணும், இங்க பாருங்களா அவங்களோட கோத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில ஈமான் பலகீனம் குறைந்தவர்களால ஒரு சில விஷயங்கள் உருவாக்கப்பட்டது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு அல்லாத தூதர் வேணுமா, உங்களுக்கு அல்லாத இந்த உலகத்துல உள்ள இந்த சொத்துக்கள் வேணுமா. உடனே அவங்க சொன்னாங்க, யார சொல்லலா, இது எதுவுமே எங்களுக்கு வேணா, நீங்க எங்களுக்கு இருந்தா போதும். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டுக்கிட்டாங்க, சொன்னாங்க, அன்சாரிகள் ஒரு பக்கத்தாலும் ஏனையவர்கள் இன்னொரு பக்கத்தாலும் நடந்து சென்றால் அன்சாரிகள் செல்லக்கூடிய அந்த பாதையிலே தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எதை நான் இது சொல்ல உணர்த்த வாரேன்னு சொல்லி சொன்னா, எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது. அல்லாஹுடைய தீனுடைய விஷயத்தில் நாங்கள் பங்களிப்பு செலுத்துறோமா, நிறைய பயான் நாம பண்றோமா, அல்லது நிறைய ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அள்ளி அள்ளி கொடுக்கறோமா, அல்லது இரவு பகலா முடிச்சிருந்து எங்களை உடலால ஒத்துழைப்பு கொடுக்கறோமா, எந்த ஒரு உதவியை நாங்கள் செஞ்சிருந்தாலும் இந்த உலகத்தில் நாங்கள் அதுக்குரிய கூலி எதிர்பார்க்கவே கூடாது, அதை நினைச்சு கூட பார்க்க கூடாது. சில நேரம் அதுக்கு எதிராக கூட எங்களுக்கு சில நிகழ்வுகள் சம்பவங்கள் நிகழலாம். அதெல்லாம் பொருட்படுத்தாம நான் செய்வது அல்லாஹுக்காக, நான் பாடுபடுவது அல்லாஹுக்கான விஷயத்தில் நாம் உறுதியாக இருக்கணும். இன்றைக்கு எங்களை ஈமான் எந்த அளவு பலகீனமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, யாராவது அமீரோட ஒரு மனக்கசப்பா, அல்லது ஒரு சகோதரோட ஏதாவது ஒரு சிக்கலா, அல்லது ஏதாவது ஒரு பங்கீட்டில் வந்து ஒரு தலைமைத்துவம் வந்து அந்த முஸ்லீமுக்கு ஒரு உரிமையை கொடுக்க இல்லையா, உடனே அவங்க என்ன செஞ்சிடறாங்க, பள்ளிக்கு வராமல் இருந்துடுறாங்க, உடனே தொழுகைக்கு கலந்து கொள்ளாமல் இருந்துடுறாங்க, உடனே அல்லாத தீன் விஷயத்தில் முன்னுக்கு இருந்தவங்க பின்னுக்கு ஆகிடுறாங்க. எந்த அளவு முருத்ததுகளும் முனாஃபிக்குகளும் அதே போன்று வழிகட்ட காபிர்களும் அவர்களை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்க ஒரு ஓரத்துக்கு போயிடுறாங்க. இந்த நிலைமை இருக்கக்கூடாது. தூய்மையான விசுவாசி இடத்துல இந்த நிலைமை வரவே கூடாது. அவருடைய எதிர்பார்ப்பு அல்லாஹருடைய கூலி எனக்கு மறுமையினால பூரணமாக கிடைக்க வேணுங்கிறதுக்காகத்தான் இந்த உலகத்தில் அவர் சிரமப்படுறதாக இருக்கணும். ஒளி வேறு எந்த இதுவும் இருக்கக்கூடாது. இப்ப ஏதாவது ஒரு சிக்கல்கள் இதுகள் மனக்கசப்புகள் ஏதாவது பங்கீடுல பிரச்சனைன்னு சொல்லி சொல்லி நாங்க பள்ளிக்கு வராம நாங்க தொழுகையில கலந்து கொள்ளாம இருந்தா யாருக்கு நஷ்டம், பங்கு வச்சவங்களுக்கா, அல்லது ஒரு அமீருக்கா, அல்லது வேற யாராவது சரி முஸ்லீம்களுக்கா, உங்களோட பிரச்சனைப்பட்டவங்களுக்கா நஷ்டம் இல்ல? முழு நஷ்டவாளிகள் அந்த சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்திலே பிழையாக விளங்கிக்கிட்டு பள்ளியிலேயோ ஜமாத்துடைய விஷயங்களிலோ இஸ்லாத்துடைய விஷயத்திலேயோ பங்களிப்பு செலுத்தாத அந்த சகோதரர்களுக்கு தான் நஷ்டம், யாருக்கு நஷ்டம் இல்லை. இப்ப இதை நாங்கள் சரியாக உணர்ந்து அல்லாஹனுடைய தீனுடைய விஷயத்துல நாங்க சரியாக இறங்கி அல்லாஹுக்காக வேண்டி நாங்க கடமையாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். மிக குறைந்த ஒரு சமூகமாக இருக்கக்கூடிய இந்த சமூகத்துக்கு அல்லாஹு தாலா மிக பாரிய ஒரு பொறுப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த பொறுப்பை, அந்த அமானிதத்தை எங்களால எந்த அளவு அழகா, எந்த அளவு கச்சிதமா, நேர்த்தியா நிறைவேற்ற இயலுமோ அந்த அளவு நாங்க முயற்சி செய்யணும், நிறைவேற்றணும். அது நானாக இருந்தாலும் சரி, அதே போன்று நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இதை உங்கள மனதில் சரியாக எடுத்து ஒவ்வொரு சகோதரர்களும் அதில் ஒரு கவனம் எடுத்து செயலாற்றிக் கொள்ளுங்க. அல்லாஹு தாலா இந்த விஷயத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உறுதியையும் நல்ல ஈமானையும் நல்ல ஒரு நிலைமையும் அல்லாஹு தாலா உருவாக்கி தரும். அதே போல் வந்து அதாவது சென்ற முறை ஜும்மாவுக்கு பிறகு அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயம், அதாவது பள்ளி தேவைகளுக்காக வேண்டி அது நிவர்த்தி செய்யறதுக்காக வேண்டி அதாவது தென்னை மரங்களை அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய சகோதரர்கள் அவங்களால ஏந்தா ஒரு எத்தனை தென்னை மரங்களை நாங்கள் அல்லாஹுக்காக பள்ளிக்காக இஸ்லாத்திற்காக நாம் கொடுக்குறோன்ற ஒரு முறையில் முன்வரக்கூடிய சகோதரர்கள், அப்படி முன்வரக்கூடியவங்க சகோதரர் மாஹிட்ட பேரை கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம். கொஞ்சம் பேர் கொடுத்திருக்கிறாங்க. முடிஞ்ச அளவு அதில் நாங்கள் எந்த ஒரு கஞ்சத்தனமும் இல்லாமல் எங்களால் ஏந்த அளவு ஒரு குறிப்பிட்ட சில தென்னை மரங்களை வந்து அல்லாஹுக்காக கொடுக்கறது, அதில் வரக்கூடிய அந்த வருமானம் அந்த இஸ்லாத்தினுடைய பங்களிப்புக்கு, அதில் சரியான ஒரு வளர்ச்சிக்கு, அதே மாதிரி பள்ளிகளுடைய ஒரு சில தேவைகளுக்காக வேண்டி அது செலவிடப்படும். அது சரியான விஷயங்கள் வந்து அது விபரமாக அது என்னென்ன எவ்வளோ சேர்ந்திருக்குது, எவ்வளோ அதுக்காக செலவிடப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் தெளிவாக ஒரு ஏட்டின் மூலமாக நாங்கள் போட்டுருவோம். அதால் அந்த பங்களிப்பு செய்யக்கூடிய சகோதரர்கள் அவங்க எத்தனை தென்னை மரங்களை கொடுக்க இருக்கிறாங்க, அந்த நினைக்கக்கூடிய சகோதரர்கள் வந்து சகோதரர் மாஹிட்ட உங்களோட பெயர்களை கொடுத்து கொள்ளுங்க. அடுத்தது வந்து இந்த எங்களுடைய பள்ளி வசூல், இந்த பள்ளி வசூல் விஷயத்திலையும் வந்து சகோதரர்கள் நிறைய பொடுபோக்கா இருக்கிறாங்க. மாதம் 100 ரூபா தான், ஆனால் வந்து அவங்களுக்கு இந்த மறதி அல்லது அதுக்குரிய சரியான ஞாபகங்கள் வாரதில்லை, விடுபட்டுறது. இதால் நிறைய பேர் தான் நிறைய தொகைகள் சேர்ந்திருக்குது. அப்போ அந்த அப்படியான நிறைய நிலுவையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் கொஞ்சம் அவசரமாக உங்களுடைய அந்த கட்டணங்களை கொடுத்துருங்க. இப்போ அதுக்கு வந்து ஜவாஹிர் சகோர் பொறுப்பாக இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே பொறுத்தவரையில் சகோர் நிவாஸ் அவங்களையும் பொறுப்பாக வச்சிருக்கிறோம். சில நேரங்களில் ஜவாஹிர் சகோர் ஜும்மாக்களில் கலந்து கொள்வது இல்லாததால் புத்தளத்தில் இருக்கிறதால நிவாஸ் சகோரரையும் பொறுப்பாக வச்சிருக்கிறோம். அப்போ பள்ளி சந்தாக்களை கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் நிவாஸ் சகோதர்கிட்ட அவங்களோட அந்த சந்தாக்களை கொடுத்து அந்த ரெசீட்டை வாங்கி கொள்ளுங்க. இப்போ கட்டாயம் இதில் சகோதரர்கள் கவனம் செலுத்துங்க. நிறைய பேர் நிலுவைகள் இருக்குது. நாங்கள் பார்க்குற வெளி அமைப்புகள் இதுகளை பொறுத்தவரையில் அந்த பள்ளி சந்தா விஷயத்தில் சரியாக இருந்துருவாங்க. நல்லா கரெக்டாக எப்படியோ அதை கொடுத்துறதுக்கு அவங்க முயற்சி செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பள்ளியால் நிறைய கெடுபிடிகள் அதிகள் இருக்குது. ஆனால் நாங்கள் அப்படி பெருசாக ஒன்றும் இது பண்ணுறதில்லை. எவ்வளோ ஜமாத்துடைய தேவைகள், பள்ளி தேவைகள் இருக்குது. அதுகளை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு பொருளாதார நெருக்கடிகள் இருக்குது. இப்போ இந்த சந்தாக்களை சரியாக தகவல்கள் கொடுத்தா தான் அந்த விஷயங்களை சரியாக செய்யலாம். இன்ஷால்லாஹ் தொடர்ந்து இந்த பள்ளி விஷயத்தில் கவனிக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளியை நாம் நியமிக்க வேண்டியிருக்குது. அவங்க தொடர்ந்து இதில் இருப்பாங்க, எல்லா தொழுகைகள் இதுகளையும் கவனித்து கொள்வாங்க. அதே மாதிரி பள்ளிகளில் இருப்பாங்க, திரும்பி யாராவது விருந்தாளிகள் வந்து அவங்கள உபசரிப்பாங்க. அவங்க வந்து முழுக்க முழுக்க பள்ளியிலே அந்த அவங்களோட விஷயங்களை செய்வாங்க. அப்படியான ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரி நாங்கள் நியமிக்க வேண்டியிருக்குது. இதுக்கெல்லாம் வந்து சரியாக இது நிறைவேறணும்னு சொன்னால் சகோதரர்களுடைய ஒத்துழைப்புகள் தேவை. இந்த விஷயங்களை கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். அதே மாதிரி சென்ற வாலிபர் கூட்டத்திலையும் நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம். அதாவது வாலிபர்கள் வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு வாலிபர்களை பொறுப்பாக வச்சு மாதம் ஒரு 200 ரூபா அவங்க வந்து வாலிபர்கள் அந்த கையில் கொடுக்கறது, அதுக்கான ரெசிப்டும் அவங்க கொடுத்துருவாங்க. அதுகளையும் எடுத்து நாங்கள் வந்து ஏதாவது ஒரு சதக்கா ஜாரியா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு அபிவிருத்தி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நாம் செலவழிக்கிறது. இப்படியான சில முயற்சிகளை நாங்கள் செய்கிறோம். இப்போ சகோதரர்கள் வந்து இதுக்கான சரியான ஒத்துழைப்புகளை கொடுங்க. அல்லாஹு தாலா எங்களுக்கு இதுக்குரிய கூலியை பூரணமாக மறுமையினால தருவான். அதில் நாங்கள் உறுதியான ஒரு நம்பிக்கையோடு இருக்கோம். இந்த இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை நாம் ஒரு பயணம் ஒன்று மேற்கொள்கிறோம், அதாவது உம்ரா பயணம், ஒரு சில சகோதரர்களோட ஏற்பாட்டில். இப்போ வந்து எங்களோட உலாம் சகோதரத்தான் இந்த பொறுப்பாக வச்சுட்டு போகிறோம். இப்போ முடிஞ்ச அளவு ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நாம் வரும் வரைக்கும் சகோதரர்கள் உலாம் சகோதரருக்கு ஒத்துழைப்பாக இருங்க. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت சகோதர நாசர் காக்காட மகன் அப்துல் பாசித் அவர் ஒரு ஆக்சிடென்ட் பட்டு சுகம் இல்லாமல் சிலாம் ஹாஸ்பிட்டலில் வைக்கப்பட்டிருக்கிறார். அவருக்காக வேண்டி கட்டாயம் சகோதரர்கள் துவா செஞ்சு கொள்ளுங்க, முடியுமான சகோதரர்கள் போய் பார்த்துக் கொள்ளுங்க.